107.4 சமுதாய வானொலி. விவசாய தொழில்நுட்பங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புரட்சி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மகா எட்ஜ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாய சமுதாய வானொலி. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் டிராகன் பழ சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி நம் நிகழ்ச்சியில் உரையாற்ற வருகிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பல அறிவியல் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வரும் முனைவர் சண்முக சுந்தரம் அவர்கள். அவர்கள் நம்முடன் டிராகன் பழம் சாகுபடி தொழில்நுட்பங்களை பற்றியும், டிராகன் பழம் சாகுபடிக்கான செலவுகள் குறித்தும், மேலும் டிராகன் பழம் சாப்பிடுவதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றன என்பதை பற்றியும், மேலும் இந்நிகழ்ச்சியில் டிராகன் பழம் சம்பந்தப்பட்ட பல தகவல்களை நம்முடன் விரிவாக பகிர்ந்து கொள்கிறார். வாங்க கேட்டு அறிந்து கொள்வோம்.
உழவர் பெருமக்களுக்கு வணக்கம். நாம் இப்போது டிராகன் பழ சாகுபடியை பற்றி நாம் இப்பொழுது காணப்போகிறோம். நம் எல்லோருக்கும் இந்த டிராகன் பழம் எல்லோருக்கும் இப்போ பரிச்சயமான ஒரு முக்கியமான ஒரு பழப்பெயராகும். இந்த பழப்பெயரானது முன்னாடியே நம்ம அறிந்த ஒரு பயிர் தான். நம் வேலிகளில் நீங்கள் பார்த்துருக்கலாம், கற்றாழை செடி வகையை சார்ந்தது தான். ஆனால் நம்ம வேலியில் இருக்கக்கூடிய கற்றாழை பழம் மிகவும் சிறியதாக இருக்கும், அதில் முட்களும் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த டிராகன் பழம் கற்றாழை வகையை சார்ந்தது தான், ஆனால் இதனோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும். இதில் என்னென்னா, இந்த பழத்தை ஏன் வந்து நம்ம விரும்பி சாப்பிட்றோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் அதிகப்படியான ஆக்சிஜனேற்ற திறன் மற்றும் வைட்டமின்கள் இருக்குது, தாது பொருட்கள் இருக்குது. அதனால் நம்ம வந்து நீரழிவு நோய் இருக்கக்கூடியவர்கள் இதை விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. இதில் வந்து அதிகப்படியான சர்க்கரை சத்து குறைவாக இருப்பதனால் நாம் இதை விரும்பி சாப்பிடலாம். அதனால் நம்மளுக்கு பசி அதிகமாக ஏற்படாது, அதனால் இதை விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. இதற்கு வேறு பெயர்களும் உண்டு. அது பார்த்திங்கன்னா, உன்னத பெண் அல்லது இரவின் ராணி என்றும் இதை வந்து நம்ம அழைக்கிறோம். இதற்கு வந்து குஜராத் மாநிலத்தில் கமலம் என்ற பெயரும் வந்து வச்சிருக்கிறாங்க. இது அதிகப்படியான விளைச்சல் மற்றும் அதிகப்படியான விலை கிடைப்பதனால் விவசாயிகள் வந்து இது விரும்பி விவசாயம் செய்கிறாங்க. இதனோட தொழில்நுட்பம் வந்து அதிகப்படியாக விவசாயிகளுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால இந்த தொழில்நுட்பத்தை பற்றி நாம் இப்போது காணப்போகிறோம். இது முதல்ல வந்து 1990 தான் நம்ம வந்து இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போது பார்த்தீங்கன்னா அதனோட பரப்பளவு சுமார் 3000-4000 அளவுக்கு வந்து இப்போது இந்த பயிர் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதிலிருந்து 12,000 டன் அளவுக்கு வந்து உற்பத்தி செய்யப்பட்டு நம்ம மார்க்கெட்டில் நம்ம இப்போ வாங்கி சாப்பிட்டுருக்கோம். பெரும்பாலான நம்மளுடைய தேவை வந்து அருகில் இருக்கக்கூடிய நாடுகளான வியட்நாம், ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து தான் நமக்கு வந்து இப்போ பழங்கள் வந்து பெரும்பாலான மார்க்கெட்டுக்கு வந்து வருகிறது. எனவே விவசாயிகள் இதை பயிரிட்டு பலன் பெறலாம். இதில் என்னென்னா, முக்கியமாக இதுக்கு ஆரம்ப காலத்தில் அதுக்கு செடி வளர தேவையான அந்த நாம் வந்து தூண்கள் அமைக்கிறதுக்கு வந்து அதிகப்படியாக செலவு ஆகிறது. ஒரு ஏக்கர் வந்து நம்ம இந்த டிராகன் பழத்தை நம்ம பயிர் செய்யணும்னா ஒரு குறைந்தளவு 500,000 நம்ம அளவுக்கு வந்து நாம் செலவு செய்ய வேண்டி வருது. அதனால தான் பெரும்பாலான விவசாயிகள் இதை விவசாயம் செய்வதில்லை. ஆனால் இதனை ஒரு முறை நாம் 500,000 செலவிட்டோம் என்றால் குறைந்த அளவுக்கு 20 வருடங்களுக்கு இது பலன் தருவதனால் இதனை நாம் லாபம் தரும் பல பயிராக நம்ம இதை பயிர் செய்யலாம். ஏன்னா ஒரு ஏக்கர் வாழை செய்யணும்னா நம்ம வந்து குறைஞ்ச அளவுக்கு 1 வருடத்துக்காக நம்ம 1,00,000 ரூபாய் செலவு செய்கிறோம். அதே ஒரு 5 ஏக்கர் செய்கிற மாதிரி நினச்சிட்டு நம்ம ஒரு ஏக்கர் ஒரு முறை நம்ம இதில் வந்து பணத்தை நம்ம முதலீடு செஞ்சோம்னா நமக்கு 20 வருடங்களுக்கு தொடர்ந்து பலன் தரும். மேலும் இதனோட தேவை வந்து அதிகமாக இருக்கு. தேவை இருக்கிறதுனால விவசாயிகள் வந்து இதில் நாம் கண்டிப்பாக இதில் முதலீடு செய்து டிராகன் என்ற கள்ளி பழத்தினை நம்ம உற்பத்தி செய்து நல்ல மகசூல் பெற முடியும். இந்த பயிர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நர்சரியில இருந்து நல்ல வளர்ந்த செடிகளை நாம் நடும் பொழுது முதல் வருடத்திலேயே உங்களுக்கு வந்து பயிருக்கு வர வாய்ப்பு இருக்குது. சாதாரணமாக நடவு செய்யும் பொழுது 2வது வருடத்தில் உற்பத்தி தொடங்கி நம்மளுக்கு 5 வருடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கமர்ஷியல் மகசூல் பெற முடியும். இதுக்கு என்ன காலநிலைன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக இந்த டிராகன் பழத்தை வந்து 1,700 மீட்டர் உயரம் வரை உள்ள பகுதிகளில் நம்ம அதாவது அல்டிடியூட் நம்ம வந்து மலை பிரதேசங்களிலையும் நம்ம வந்து இதனை பயிர் செய்ய முடியும். டிராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ஏரியாவில் வந்து வெப்பமண்டல பகுதி, மித வெப்பமண்டல பகுதியில் நாம் வந்து இதனை பயிர் செய்யலாம். இதனோட உகந்த வெப்பநிலைன்னு பார்த்தீங்கன்னா 20-30 டிகிரி செல்சியஸ் அளவு இருக்கிற வரைக்கும் நம்ம இதை பயிர் செய்ய முடியும், நல்ல மகசூல் இருக்கும். அதே மாதிரி மழையளவு வந்து பார்த்தீங்கன்னா 500-2000 மில்லிமீட்டர் ஒரு ஆண்டுக்கு இருக்கணும்னு சொல்கிறோம். அதே மாதிரி மழைப்பொழிவு எல்லா மாதங்களிலும் பரவலாக இருக்கும் பொழுது நம்ம மகசூல் அதிகமாக பெற முடியும். அதே மாதிரி இப்போ மண் வளத்தை பற்றி பார்க்கும் பொழுது நன்கு வடிகால் இருக்கணும். இது வந்து இதனோட சல்லி வேர் இருப்பதுனால இதனோட ஆழம் வந்து 40 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் அந்த வேரனோட வளர்ச்சி இருக்கும். அதில் தண்ணி தேங்கக்கூடாது. கள்ளிப்பழம் வந்து வறட்சியை கூட தாங்கி வளர்ந்துடும், ஆனால் தண்ணி அதிகமாக இருக்கிறப்ப செடியினோட வளர்ச்சி பாதிக்கப்படும். அதே மாதிரி கார அமிலத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6.5 வரைக்கும் இருக்கணும். இந்த கள்ளி டிராகன் பழ வகைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வகைகள் வந்து இப்போது விவசாயிகள் மத்தியில் பரவலாக இதை வந்து பயிர் செஞ்சிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமாக அதிகப்படியாக விவசாயம் செய்யக்கூடிய ஒரு வகைன்னு பார்த்திங்கன்னா சிவப்பு தோல் இருக்கும், ஆனால் உட்பகுதி வந்து வெள்ளையாக இருக்கும். அதை வந்து ஹைலோசீரியஸ் உண்டேட்டஸ் நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்போ விவசாயிகள் மத்தியில் அதிகமாக விரும்பி பயிரிடக்கூடிய ஒரு டைப்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு சதைப்பகுதி கொண்ட வகை தான் அதிகமாக நம்ம வந்து பயிரிடுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வகை சிவப்பு சதைப்பகுதி கொண்ட செடிகள்னு பார்த்தீங்கன்னா இந்த வகைகளில் சிவப்பு சதைப்பகுதி கொண்ட வகைகள் பெரும்பாலும் விவசாயிகளாலும் மற்றும் விரும்பி வாங்கி பயன்படுத்தப்படுவதனால் இதனை முக்கியமாக ஒரு பயிராக பயிர் செய்யலாம். இதில் சிவப்பு சதைப்பகுதி மட்டும் இல்லாமல் சதைப்பகுதி கரு ஊதா நிறத்திலும் ஒரு வகை உள்ளது. அதில் அந்த வகையும் விவசாயிகளால் பெரும்பாலும் பயிரிடப்படுகின்றது. இந்த வகைகளை தேவையான செடிகள் வந்து நம்ம தோட்டக்கலை மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கோயம்புத்தூரில் உள்ள பல துறையில் செடிகள் நம்ம இப்போ வந்து உற்பத்தி செய்து கொடுத்து கொண்டுள்ளோம். தேவையானவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இதனை உற்பத்தி செய்வது நன்கு வளர்ந்து காய்த்து கொண்டுள்ள செடிகளிலிருந்து நாம் போத்துகளை ஒரு 20-30 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம வெட்டி வேறுவிட வைத்து இதனை பயன்படுத்தலாம். குறைந்த அளவுக்கு 6 மாதங்களின் 1 வருடம் வரைக்கு வளர்ச்சி அடைந்த பைகளில் உள்ள செடிகளை நடும் பொழுது நமக்கு எளிதாக பூக்கும் தன்மையை அடையும். இந்த செடி வந்து முதல் வருடத்திலேயே நமக்கு வந்து காய்ப்புக்கு வந்துவிடும். இந்த பூக்கள் உருவாகி 1 மாதத்தில் 35-40 நாளில் சூரிய வெளி இருக்கும் பட்சத்தில் 1 மாதத்திலேயே வந்து முற்றி உங்களுக்கு காய் பறிக்கக்கூடிய நிலையை அடையும். மேலும் இந்த பூக்கும் தன்மை மற்றும் காய்க்கும் தன்மையை அதிகரிப்பதற்கு நாம் மகரந்த சேர்க்கை செய்வது மிகவும் முக்கியம். இரவில் இந்த செடிகள் பூக்கும் தன்மையை உடையவை, எனவே அதிகாலையிலேயே நாம் மகரந்த சேர்க்கை செய்து காய்ப்பிடிப்புத்தன்மையை நாம் அதிகப்படுத்த முடியும். மேலும் நடவு செய்வதற்கு வயல்களில் தண்ணி தேங்காத ஒரு வயல்களை தேர்ந்தெடுத்து அதில் நாம் மண் மேடுகள் அமைத்து அதாவது நடவு செய்து நாம் தேவையான இடைவெளியை வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் 3 மீட்டருக்கு 3 மீட்டர் நடவு செய்கிறார்கள், சில இடங்களில் 2.5 மீட்டருக்கு 2 மீட்டர் இடைவெளியில் செடிக்கு செடி இருக்குமாறு நடவு செய்கிறார்கள். அவ்வாறு நடவு செய்யும்போது செடிகளின் நடும் பகுதி மேடாக இருக்க வேண்டும். குறைந்த அளவு 50 சென்டிமீட்டர் அளவுக்கு மேடு அமைத்து அதில் தூண்களை நிறுத்தி தூண்களோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 2 அடி மண்ணுக்குள் செல்லுமாறும் அல்லது 1.5 அடி அளவுக்கு மண்ணுக்குள் செல்லுமாறு மீதி மேலே இருக்குமாறு வைத்துக் கொள்ள வேண்டும். தூண்கள் இப்பொழுது காங்கிரீட் தூண்களாகவோ அல்லது கல் தூண்களையோ நம்ம வாங்கி பயன்படுத்த வேண்டும். அந்த தூண்களுக்கு மேல் மாப் டாப் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட்ட வடிவில் இருக்கக்கூடிய காங்கிரீட் ஸ்ட்ரக்சரையோ அல்லது வந்து ஜிஐ கம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 mm திக்னஸ் இருக்கக்கூடிய கம்பிகளை நாம் வட்ட வடிவில் தூண்களின் மீது பொருத்தி அதில் இந்த கள்ளிகளின் வாதுகள் வளர்ந்து தொங்குமாறு அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும். ஸோ இந்த மாதிரி நாம் அமைப்புகளை ஏற்படுத்திட்டு அந்த தூண்களை சுற்றி மேடான பகுதியில் 4 செடிகளை சுற்றியும் நடலாம். 1 வருடம் வளர்ந்த 4 செடிகளை நட வேண்டும். இந்த நடவுக்கு முன்பு நன்கு மக்கிய தொழு உரங்களையும் மேப்ப முன்னாக்கானது 1 செடிக்கு 100 கிராம் என்ற அளவில் நாம் 10 கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்துடன் சேர்ந்து நடவின் போது நாம் இந்த குழியில் போட்டு நன்கு மூடி பின்பு செடிகளை நட வேண்டும். இவ்வாறு நட்ட பிறகு நன்கு இந்த செடிகள் தூண்களை பற்றி வளர ஏதுவாக நாம் கயிறுகளை கொண்டு நாம் அதற்கு கட்டி தூண்களின் மீது பற்றி வளர நாம் அதற்கான முயற்சியை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும். கயிறுகளுக்கு கொண்டு கட்டும் பொழுது ஒவ்வொரு நிலைகளும் வளர்ச்சியின் போது அந்த கள்ளி வாதுகள் செடியினோட தூணை விட்டு வெளியே வரும். அவ்வாறு வரும் வாதுகளை நாம் தொடர்ந்து தூண் மேல் நோக்கி செல்லுமாறு பக்கவாதுகள் ஏற்படாமல் ஒரே வாதாக மேல் நோக்கி செல்லுமாறு நாம் இந்த வளர்ச்சியினை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். மேலும் அந்த மேலே உள்ள தூண்களுக்கு மேலே உள்ள மாப்டாப் அமைப்பினை அடைந்த பிறகு அந்த துளைகள் வழியாக அந்த வாதுகள் வெளியே வருமாறு நாம் அமைப்பில் ஏற்படுத்த வேண்டும். அந்த மாப்டாப்பின் உச்சியை அடைந்த பிறகு அந்த கள்ளிச்செடிகளின் வாதுகளை நாம் நுனிகளை கிள்ளிவிடும் பொழுது பக்கவாதுகள் உருவாகி மேலிருந்து கீழாக தொங்கும். இவ்வாறு தொங்கக்கூடிய வாதுகளிலிருந்து நாம் ஒரு 6 மாதம் கழித்த பிறகு அதிலிருந்து பூக்கள் உருவாகி நமக்கு காய்ப்பினை தரும். பெரும்பாலும் இந்த செடிகள் நீண்ட பகல் பொழுது இருக்கும் காலங்களிலேயே இந்த செடிகள் பூக்கும் தன்மையை கொண்டவை. அதனால் நமக்கு முதல் முதலாக பெரும்பாலும் ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் பூக்கும் தன்மையை கொண்டவை. ஏப்ரல் மாதங்களில் பூக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு மாதம் அல்லது 1.5 மாதங்களில் உங்களுக்கு நாம் முதிர்ச்சி அடைந்து காய் பறிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். தமிழ்நாட்டில் பெரும்பாலும் ஜூன் ஜூலையிலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட்டிற்கு பழங்கள் வருகின்றன. இவ்வாறு நாம் செடிகளை பராமரிக்கும் பொழுது இதற்கு தேவையான நீர் தேவையானது. மழைக்காலங்களில் இதற்கு பெரும்பாலும் தண்ணீர் தேவைப்படாது. ஆனால் இதற்கு மற்ற காலங்களில் சொட்டு நீர் அமைத்து இதற்கு தேவையான தண்ணீரை நாம் கொடுப்பது மிகவும் அவசியம். அதே மாதிரி இதுக்கு தேவையான ஊட்டச்சத்து பார்த்தீங்கன்னா டிராகன் பழத்தின் வளர்ச்சிக்கு வந்து பெரும்பாலும் நம்ம வந்து நல்ல மக்கிய கரிம பொருளே போதுமானதாக இருக்கிறது. ஒவ்வொரு செடிக்கும் 10 to 15 kg வரைக்கும் நாம் வந்து நல்ல மக்கிய உரங்களை நாம் அது வந்து மாட்டு தொழு உரமாக இருக்கலாம் அல்லது ஆடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆட்டு புழுக்கையிலிருந்து மக்கிய தொழு உரங்களை நாம் கொடுக்கலாம். மேலும் இதற்கு இதனோட வளர்ச்சியை துரிதப்படுத்த நாம் அங்கக உரங்களையும் இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசரையும் நம்ம கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் பொழுது வருடம் ஒவ்வொரு செடிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம 50 கிராம் அளவுக்கு வந்து யூரியா, 50 கிராம் அளவிற்கு சூப்பர் பாஸ்பேட் மற்றும் 100 கிராம் அளவிற்கு வந்து மியூரேட்டா பொட்டாஸ் நம்ம ஒரு செடிக்கு கொடுக்கலாம். ஒரு ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 kg அளவுக்கு ஒரு 220 கிராம்லேருந்து 250 கிராம் வரைக்கும் நாம் ஒரு செடிக்கு நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி இது நல்ல செடி ஒவ்வொரு ஆண்டும் நம்ம வந்து 250 கிராமாக கூட்டி ஒரு நல்ல ஒரு 6 வருடம் கழித்து அதனோட தேவை வந்து பார்த்தீங்கன்னா 1.5 kg அளவுக்கு வந்து நாம் ஒரு செடிக்கு நாம் உரங்களை கொடுக்கலாம். இவ்வாறு நாம் வந்து அதனோட நீர் தேவையையும் அதே மாதிரி உர தேவைகளை நம்ம செய்யும் பொழுது நன்கு நாம் இதில் மகசூல் பெற வாய்ப்புகள் இருக்கின்றன. பெரும்பாலும் இதில் வந்து பூச்சி மற்றும் நோய்கள் அதிகம் வருவதில்லை. இருந்தாலும் சில சார் உறிஞ்சும் பூச்சிகள், செதில் பூச்சிகள், மாவுப்பூச்சிகள் நம்ம இதில் வந்து வர வாய்ப்பு இருக்குது. இதனை தவிர்க்க நாம் ஊடுருவி பாயும் பூச்சிக்கொல்லி மருந்துகளான தயாமீதாக்சம் அல்லது கான்ஃபிடார், இமிடாக்ளோரிப்ரோட் போன்ற மருந்துகளை நாம் 0.5% என்ற அளவில் தெளித்து நாம் இந்த சாரஞ்சு பூச்சிகளை நம்ம கட்டுப்படுத்தணும். மேலும் மழைக்காலங்களில் வரக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்த இலைகளில் வரக்கூடிய அது இலை தண்டுகளில் வரக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்த நாம் காப்பர் சல்ஃபேட்டை நாம் தெளித்து கட்டுப்படுத்தலாம். அதற்கு 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் என்ற அளவில் நாம் தெளித்து கட்டுப்படுத்தலாம். மேலும் அறுவடை செய்த பழங்களை நாம் சேமிக்க நாம் வந்து அறுவடை செய்து 8 நாள் வரைக்கும் நாம் வந்து அந்த பழங்களை நாம் சேமிக்க முடியும். ஸோ அதனால் 5 நாட்களுக்குள் நாம் அதை சாதாரண முறையில் சந்தைப்படுத்துவது மிகவும் முக்கியம். எனவே இந்த டிராகன் பழத்தை விவசாயிகள் பயிரிட்டு நல்ல மகசூல் பெறுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை டிராகன் பழ சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி முனைவர் சண்முக சுந்தரம் அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டு அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.